ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரஷ்ன உபநிடதம் பகுதி 5, மந்திரம் 1, தலைப்பு அதஹைனம் ஷைபான். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பிரஷ்னோபனிஷத்தில் இந்த பிரஷ்னத்துக்கு ஒரு அமைதர சாதாரணமான ஒரு ஸ்நானம். இதற்கு முன்னால நமக்கு ஜீவாத்மா பரமாத்மா அபேதங்களை சொல்லி, அத்தத்துவத்தை யார் அறிகிறானோ அவன் சர்வஜ்ஞனாகிறான், சர்வமேவ ஆவிவேகான்னு முடித்தார், சர்வாத்மபாவம் வருகிறது அப்படின்னு உபநிஷத்துகளை எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க வேண்டியதான அம்சம் இதுதான். எது இருக்கக்கூடியதான ஒரே தத்துவம் பரமாத்மா தத்துவம், அதுவே ஜீவனாக அநேக விதமாக காணப்படுகிறது. காணப்படுகின்ற வெவ்வேறு தத்துவங்களுக்கு அடிப்படையாக ஒரே தத்துவம் ஒன்று இருக்கு என்று அறிந்து கொள்ள வேண்டியதான் நாம் செய்ய வேண்டியது. அப்படி அதை சொன்ன பிறகு அதனால பிரயோஜனம் என்னது என்று சொல்லி முடித்த பிறகு, அந்த தத்துவம் எல்லோராலையும் அடைய முடியாது, எல்லோருக்கும் ஆத்ம தத்துவத்தை அறியக்கூடியதான வாய்ப்பு ஏற்படாது. ஜென்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். அதோட மட்டுமல்ல, அது நமக்கு கிடைச்சாலும் இந்த ஜென்மாவே அது புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு ஏகாக்கிரத புத்திக்கு வரணும். இவைகள்லாம் வரதுங்கிறது ரொம்ப அரிது. ஆகையால் அப்படிப்பட்டவாளுக்கும் மோட்சம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குமே, ஆனால் அவளால செய்ய வேண்டியதான பிரயோஜனம் ஒரு காரியம் தான் விசேஷமாக இங்க சொல்லப்படுகிறது. இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவரே உபாசகரா இருந்தவர் சைபிஎல் சத்யகாமர் விஸ்வநாதர்கிட்ட போய் மறுபடியும் எல்லோரும் கேட்கிறாமல் இவரும் கேட்க தொடங்கினர், சுவாமி யார் ஒருவன் மரண பரியந்தம் ஓங்காரத்தை விடாமல் தியானம் பண்ணுவானோ அந்த தியானத்தினால் அவன் எப்படிப்பட்டதான லோகங்களை அடைய போகிறான் அப்படின்னு கேள்வி கேட்டார். இதற்கு ஓங்கார உபாசனையில இந்த லோகம் கிடைக்க போறது, கிருஷ்ண லோகம், சிவ கைலாசம், பிரம்மலோகம் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னார், ஓங்காரமானது பரமாகவும் உபாசிக்கலாம் அபரமாகவும் உபாசிக்கலாம். பரமாக உபாசிக்கிறது என்றால் ஆத்மா என்று உபாசிக்கிறது. அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஓங்காரத்தை அகார உகார மகார தூரியமாக அதை பிரித்து ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி விஸ்வன் தைஜசன் பிராஜ்யன் துரியன் என்று அதை பிரித்து, விஸ்வன் என்கிறவனுக்கு சமஷ்டியாக விராட் என்றும் இரண்யகர்பர் என்றும் ஈஸ்வரன் சூத்ராத்மா என்றும் அதற்கு மேல துரியமான ஒரு ஆத்மா என்றும் இவைகளுக்கு அபேதமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள்ள சேர்த்து வச்சு கடைசியில துரியமாக துரிய சேஷமாக மிஞ்சு நிக்கிறது எது இருக்கோ அந்த ஸ்வரூபமே நான் இந்த பாவத்தை கொண்டிருத்தல், இது ஞான மார்க்கம். இதற்கு ராஜயோகம்னு பேரு. இதுதான் ராஜவித்யா ராஜபுக்கியம்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு பதார்த்தம், அதீவ ரகசியம் அப்படின்னு அங்கங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடியதான தத்துவம் இது. இந்த தத்துவமாகவும் அறியலாம். ஆகையால் உத்தமாதிகார விஷயம் இது. ஆனா இது எல்லோரும் அறியறதுக்க வேண்டியதான சூழ்நிலையோ அல்லது ஆச்சாரிய லாபமோ அல்லது கேட்கக்கூடியதான வாய்ப்போ இவாளுக்கு பிரதிபந்தங்கள் இல்லாமல் இருந்தாலோ இவையெல்லாம் யாருக்கு இல்லையோ யாருக்கு பிரதிபந்தகம் இருக்கோ அவ என்ன பண்ணுவா, அவளுக்கு ஓங்கார உபாசனம் அபர ஓங்கார உபாசனம் அப்படின்னா ஓங்காரத்தை மட்டும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படி தியானம் பண்ணி கொண்டிருக்கிறதுனாலேயே அவளுக்கு பிரம்மலோகம் கிடைச்சு அந்த பிரம்மலோகத்துல இருந்து சகுண முக்தியானது கிரம முக்தியானது கிடைக்கும். முக்திகளை சாதாரணமாக நாம் இரண்டு விதமாக சொல்லிக் கொண்டிருக்கோம், ஒன்னு சத்தியோமுக்தி ஒன்னு கிரம முக்தி. சத்தியோமுக்தின்னு இங்கேயே முக்தின்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை. எப்ப ஞானம் வருது அப்பதான் முக்தி, அது இந்த லோகமா இருந்தாலும் சரி பிரம்மலோகமா இருந்தாலும் சரி ஞானத்தினால்தான் முக்தி. அந்த ஞானமோ சிரவண மனன வித்தியாசனங்கள்னால தான் வரும், வேற அதனாலையும் வராது. அதனால் அதுலயும் காம்ப்ரமைஸ் கிடையாது. முக்தி வேணும்னா ஞானம் வேணும், ஞானம் வேணும்னா சிரவண மன வித்தியாசனங்கள் தான் வேணும். இதுல யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது அந்த சிரவண மன வித்தியாசனங்கள் நமக்கு கிடைக்கணுமே ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல, அதற்கு சிரவணங்கள் கிடைச்சதே ஆனால் நம்ம கேட்கக்கூடியதான வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் இருந்து பிரதிபந்தம் இல்லாமல் இருக்குமே ஏன்னா சிரவணம் பண்றதுங்கிறது ராஜ மார்க்கம். அப்படி பண்ண முடியலன்னு என்ன பண்றது, சிரவணங்களுக்கு என்ன பிரதிபந்தகம் இருக்கு, பாபம் பிரதிபந்தகம். அந்த பாபம் போறதுக்காக நித்திய கர்மாக்களோ உபாசனைகளோ ஈஸ்வராராதனமா பண்ணணும், ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு யோக சூத்திரத்தில். ஆகையால் ஈஸ்வர தியானத்தினால்தான் வேண்டியிருக்கு. ஆகையால் தியானம் பக்தி ஸ்ரத்தா நித்திய கர்மானுஷ்டானம் இவைகளும் வேண்டியிருக்கு, சதாச்சார பரிபாலனம் இவையெல்லாம் வேண்டியிருக்குன்னு சாஸ்திரம் போறது. இப்ப ஆகையால் அவளுக்கு ஓங்கார தியானத்தினால் அவன் பிரம்மலோகத்துக்கு போகிறான். அந்த பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மலோகத்தை தனக சமநாதன்கள் சொல்லப்பட்டு அங்கே முக்தி அடைகிறான். ஆகையால் இங்கிருந்து ஒரு ஸ்டெப் கிரமமாக பிரம்மலோகம், பிரம்மலோகத்துல சிரவணம், அதற்கு பிறகு அங்கே மோட்சம். ஆகையால் கிரமமாக வரக்கூடியது அதுக்கு கிரமமுக்தின்னு சொல்றோம். இங்கேயே மோட்சத்தை அடையறதுங்கிறது ஞானம் வந்து மோட்சத்தை அடையறதுங்கிறது சத்யோமுக்தின்னு சொல்றோம். இந்த ரெண்டு விவகாரங்கள்லயும் கீழே சத்யோமுக்தியை சொல்லியாச்சு, இப்பொழுது இதுக்கு கிரமமுக்தியும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும். ரெண்டாவது விவகாரம் நாம ஏதோ சிலது பண்ணி கொண்டிருக்கோம் வாழ்க்கையில, ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணிட்டு இருக்கோம், இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பண்ற காலத்துல நமக்கு ஒவ்வொரு சந்தேகமும் வருதுண்டு. இந்த பலன்கள்லாம் பரிபூர்ணமாக வரத்துக்குள்ள நமக்கு பிராணவியோகம் ஏற்படுமையானால் இது ஏதாவது பிரயோஜனத்தை கொடுக்குமா? கொடுக்காதா? லௌகிகமான சில விவகாரங்கள்லாம் அப்படி கிடையாது. இங்கிருந்து ஒரு 100 கஜத்துக்கு அண்ணண்ட ஒரு இடத்துல நீங்க ஓடணும், 10 பேரும் சேர்ந்து ஓடுறேன் ஓட்ட ஓட்ட பந்தயம், அது யாரு ஓடுறாளோ அவளுக்கு தான் பிரயோஜனம். ஆரம்பிச்சு விட்டு கொஞ்சம் பாதி பண்ணிட்டு சிலது நம்ம பண்ணணும்னு பண்றோம், வேதங்கள்ல இப்படி சொல்லி இருக்குன்னா பெரியவ சொல்றா, அவ சொன்னபடி பண்றோம். ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்து போயிடுது. அது எப்படி பண்ணணுமோ பரிபூர்ணமா அப்படி பண்ணல, ஏதோ கொஞ்சம் ஒரு குறை ஏற்படுறது. அந்த குறை ஏற்பட்டதுனால நமக்கு கொஞ்சமாவது பலன் உண்டா? இல்ல குறை ஏற்பட்டதுனால வெறும் பலமே இல்லையோ? வாளியில ஜலம் இருக்கு, கேள், வாளியில ஒரு ஓட்டை இருந்ததுன்னா நீங்க ஜலம் இருந்தாலும் இவ்வளவு எல்லாம் நல்லா பிடிச்சிருந்தா ஓட்ட வழியா ஜலம் ஒழுகி போறதா இல்லையோ? அதே விதமா ஏதாவது ஒரு சீத்திரம் இருக்கமே ஆனால் இதை முழுக்கா பண்ண வேண்டியதுல ஏதாவது கொஞ்சம் குறை இருக்கமே ஆனால் அது முழு பலமும் இதுல போயிடுமா? இல்ல அதுக்கு பலம் ஏதாவது கொஞ்சமாவது உண்டா? இப்படிப்பட்டதான அநேக சந்தேகங்கள் கர்மாவை பண்ணும் பொழுதும் உபாசனம் பண்ணும் பொழுதும் வர்றது சகஜம். அத்தனைக்கும் சமாதானம் இங்கே சொல்றாரு. அதனால்தான் இந்த பிரச்சனை அது மிக சிறந்ததான பிரச்சனை. ஏதோ ஓம்கார உபாசனத்துக்கு மட்டுமல்ல, எல்லா உபாசனங்களுக்கும் அல்லது ஞானத்துக்கும் எல்லாவற்றையும் பிரயோஜனம் உண்டு அப்படின்னு சொல்றார். எதிர்ப்பு பகவத்கீதாதி கிரந்தங்கள்ல நகி கல்யாண கஷ்டத்து துர்கதிம் தாத கச்சதி, நல்ல வழியில எடுத்துக்கொண்டவன் ஆரம்பித்தவன் ஒருவனும் அவன் கெட்ட வழிக்கு போக மாட்டான், அவனை நழுவ விட மாட்டேன். அவனுக்கு என்ன பிரயோஜனம் உண்டோ அந்த பிரயோஜனத்தை நான் கொடுத்து அவனுக்கு சிரத்தையை கொடுத்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு பகவான் பிரதிஜை பண்ணிருக்க. அது ஸ்ருதியை சொல்லணுமோ இல்லையோ நமக்கு? இந்த வேதமானது இங்க சொல்லப்படும். ஆகையால்தான் இந்த பஞ்சம பிரச்சனமானது மிக சிறந்ததான பிரச்சனமாக கருதப்படுகிறது. இப்பொழுது அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். அத ஏனம் சத்யகாம சைப்பிய சத்யகாம பிரத்த அதஹா பிறகு ஏனம் விபலாதரை சைபிய சத்யகாமஹா, சைபியன் என்றும் சத்யகாமன் எனக்கூடியதான பேர்ல வந்தவர் சிபியனவருடைய பையன் சைபிய சத்யகாமஹா கேட்டார். அத இதானீம் பராபர பிரம்ம பிராப்தி சாதனத்வேனா, பரபிரம்ம பிராப்தி சாதனத்வேனா, பரபிரம்மமா இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை அடைவதற்கு ஒரு சாதனமாக இருக்கக்கூடியதான ஞானத்தையும், அபரபிரம்ம பிராப்தி சாதனத்வேனா, அபரபிரம்மமா இருக்கக்கூடியதான ஹிரண்யகர்ப்பம் பிரம்மலோகம் இவைகளை அடைவதற்கு பிராப்தி சாதனமாக இருக்கக்கூடியதான ஓம்காரத்திய உபாசனா விதிப்பயா, ஓம்காரத்தினுடைய உபாசனையை விதிக்க வேண்டும் எனக்கூடியதான ஆசையில் அயம் பிரஸ்னா ஆரம்பியதே, இந்த ஐந்தாவது பிரச்சனை ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகையால் ஐந்தாவது பிரச்சனத்தினால் நமக்கு என்ன தெரிய போறது? பரபிரம்மத்தை எப்படி அடையிறது, அதே சமயத்துல பிரம்மலோகாதிகளை எப்படி அடையிறது, இந்த ரெண்டுக்கும் சமாதானம் இங்கே சொல்லப்படுறது. யார் ஒருவதா இருந்தாலும் சரி, ஹவை பகவன் மனுஷேஷு மனுஷியானாம் மத்தியே, மனுஷியாளுக்குள்ள தது அத்தம் இவ, இது ரொம்ப ஆச்சரியம் அத்தம் ரொம்ப கஷ்டம். எது பிராயணாந்த ஓங்காரம் உபாசீத, பிராயணாந்தம் பிராயணம் அப்படிங்கிற பதத்துக்கு மரணம்னு பேர். அதனால பிராயணாந்தம் மரணாந்தம் மரண பரியந்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணம் வர பரியந்தம் மரணத்தையே நினைச்சுட்டு பண்ண, மரண பரியந்தம் ஓங்கார உபாசனம் பண்றான்னு என்ன அர்த்தம்? எப்ப மரணம் வருதோன்னு பாத்துட்டு அது வரைக்கும் ஓங்காரங்கிற அர்த்தம் இல்ல. மரணத்தை இவன் எதிர்பார்க்கறது இல்லை, மரணத்தை எதிர்பார்க்கப்படாது. நம்ம மரணம் வராம இருக்கணுங்கறத ட்ரை பண்ணணும். ஏன்னா சரீர மத்தியம் கலு தர்ம சாதனம், ஒரு மனுஷனுக்கு முதல் தர்மம் தன் சரீரத்தை தான் ஒழுங்கா காப்பாற்றிக் கொள்வது, அதுக்குன்னும் காம்பிரமைஸ் பண்ணப்படாதுங்கிறது சாஸ்திரம். எதற்கு இது இருந்தா தான் நீ மீதி பண்ண முடியும். சிரவணங்களை பண்றதோ மற்றது பண்றதோ இந்த சரீரம் சௌக்கியமா இருந்தா தான் பண்ண முடியும். ஆகையால் சரீரத்துக்கு என்னென்ன வேணுமோ ஆயுர்வேதம் அதுக்குன்னு சொல்லியிருக்கேன், யோகசாஸ்திரம் அதுக்குன்னு சொல்லியிருக்கேன், இவைகளை உபயோகப்படுத்திக் கொண்டு நீ சரீரத்தை வஜ்ரம் மாதிரி வச்சுக்கணும். அந்த சரீரத்தை கேர்லெஸ்ஸா விடப்படாது, அப்படிங்கிறது. நீங்க வித்தியாசம் பேசுறீங்க, அத்வைத்தம் பேசுறது, சரீரம் பொய்னா சொல்லணும்னா சரீரம் பொய்ந்து அனுபவம் வர வரைக்கும் இதை ஒழுங்கா வைனர். ஏன்னா அந்த அனுபவம் வரதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஆகையால் இது இருந்தா தான் பண்ண முடியும். ஆகையால் அந்த மரணத்தை எதிர்பார்க்கப்படாது. ஆனால் இந்த மரணம் வர பரியந்தம் என்ன அர்த்தம்? உயிரோட இருக்கிற பரியந்தம், மூச்சுக்காத்த இருக்கிற பரியந்தம். ஆகையால் மரணாந்தம்னா யாவத் ஜீவமித்தியே தது. அதனால மரணம் என்னைக்கு வரும்போது நான் ஜாதகத்தை போய் கேட்டுண்டு என்ன தசை என்ன இது, சிறராசியா சரராசியா மிஸ்ரராசியா, சிறுராசியா இருந்தா ரெண்டாம் வீடு, சரராசியா இருந்தா ஏழாம் வீடு, மிஸ்ரராசியா பதினெண்டாம் பன்னெண்டாம் வீடு, எது வீக்கா இருக்கு, எந்த கிரகம் என்ன எது எப்ப வரப்போகுது, ஜபம்பே கேட்காதுங்க. இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உயிர் இருக்கிற பதியா பண்ணிட்டே இருங்க. நம்ம கடமை இது. மூச்சுக்காத்த பகவான் உள்ளையும் வெளியும் போகும்படி பண்றாரோ இல்லையா, அது வரைக்கும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அப்படி யாவத் ஜீவமி ஏதது ஓம்காரம் அபித்யாயிதா, ஓம்காரத்தை தியானம் பண்ணுகிறானோ அபித்யாயிதான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அபித்யாயிதாங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்ல அபிமுக்கேன சிந்தையேது. இதுதான் வாழ்க்கையில் மிக சிறந்தது, என்னால் செய்ய வேண்டியதான மிக முக்கியமான காரியம், எனக்குடையதான எண்ணத்தில் அதை தியானம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நாமும் பண்ணிட்டு இருக்கோம் சில காரியங்களை, ஆனா அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று மெக்கானிக்கலா நடக்குது, எத்தனையோ நடக்குது, அதுலயும் இது ஒண்ணு. சில பேர் சந்தியாவந்தனம் பண்றப்ப பாருங்க, ஏதோ ஒண்ணு அப்படியே பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப முக்கியம் நினைச்சுட்டு அந்த காயத்ரி ஜெபத்தை தியானம் பண்ணிட்டு நிதானமா அந்த அம்பாவை தியானம் பண்ணிட்டு அதை அப்படி பண்ண வேண்டாமோ என்னமோ ஏதோ, அதே போலயே எல்லா காரியத்தையும். ஆனா என்ன, இந்த ஸ்ரத்தாங்கிறதா ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும். அந்த ஸ்ரத்தையோட பண்ணினாதான் ஆயிரம் மடங்கான பலமானது இவனுக்கு கிடைக்கிறது. ஆகையால் அந்த ஸ்ரத்தையானது சத்கார ஆதர நைரந்தரிய சத்கார அதேவிதோ திருடபூவி. நீங்க பண்ண வேண்டியது ஆதரம் மிக ஒரு ஸ்ரத்தையுடன் நிரந்தரமாக பண்ணும். ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வாக்கிங் போறேங்கிறது, மாசத்துக்கு ஒரு நாள் போறது, அந்த டாக்டர் டெய்லி போகணுங்கிறான். அதே விதமாக சந்தியாவந்தனம் டெய்லி பண்ணும். ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தரம் பண்றேன் சார், அந்த மாசத்துக்கு ஒரு தரம் பண்றது எப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணி போடுறேன். தினந்தோறும் நீங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணும். ஆதர நைரந்தரிய சத்காரம், அதுல ஒரு பக்தி ஸ்ரத்த இருக்கணும். நிஜமாக உங்களுக்கு அதுல ஒரு பலத்தை கொடுக்கும் எனக்குடையதான எண்ணம் இருக்கணும். இப்படி ஒருவன் கண்டினியூஸா பண்ணி கொண்டிருந்தால்தான் அவனுக்கு அதனுடைய பலமானது திருடமாக ஆகும். ஆதர நைரந்தரிய சத்தார அசேவிதோ பூவி அப்படின்னு யோகங்கள்லயே சொல்றது. ஆகையால் பதஞ்சல யோக சூத்திரத்துல நீங்க ஒரு யோகம்னு ஆரம்பிச்சலையானால் அதுக்கு இத்தனை குவாலிட்டிஸ் இருந்தால்தான் சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும். ஆகையால் மாசத்துக்கு ஒரு தரம் பண்றதுல உடம்பு வளையாது, பிராணாயாமம் நிக்காது. அதே விதமா ஆவிமுக்கியன உபாசனா மார்க்கத்தில் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஏதோ ஆரம்பிச்சது அதை விட்டுறது, அதுக்கு எப்படி தோணிச்சுன்னா அப்படி பண்ணப்படும். எங்க போனாலும் எது இருந்தாலும் இதை விடாம பண்ணி கொண்டிருக்கணும். அப்படி அதான் ஆவிமுக்கியன சிந்தையேது. ஆபிமுக்கியனாங்கிறது அர்த்தம் பார்த்துட்டோம். சிந்தையேதுங்கிற உபாசனையில நினைக்கணுங்கிற எப்படி நினைக்கிறது அதுவா? பாக்கிய விஷயேபியா உபகம் மிருதகரணா சமாஹித சித்தா பக்தியாவேசித பிரம்மபாவே ஓங்காரே. முதல்ல ஓங்காரத்தை தியானம் பண்ணணும்னா இவன் மனசை எப்படி தன்னை தயார் பண்ணிக்கொள்ளணும்? பாக்கிய விஷயேபியா உபசம்ஹதகரணா, கண்ணு காது மூக்கு நாக்கு தோலை வெள்ளம் வெளியில விடாமல் கண்ணை மூடிண்டு சத்தம் இல்லாத இடத்துல உட்கார்ந்துட்டு மற்ற நல்ல ஊதுவத்தையோ சென்டையோ எல்லாம் நிறுத்திவிட்டு அதெல்லாம் உங்க மனசு போகப்படாது. அங்க ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுட்டு மனசு மாம்பழத்துல போகமே தவிர நீங்க தங்களோட தியானத்துல போகாது. அதெல்லாம் எடுத்து தனியா வச்சு அப்படி ஓர இடத்துல இருக்கும்படி புலன்களை வெளி புலன்களை அடக்கி பாக்கிய விஷய உபதம் மிருதகரணா சமாஹிக சித்தா. ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எதை தியானம் பண்ணணுமோ அதை மட்டும் வச்சுக்கணும், மற்றவைகளை நிறுத்தணும். ஆபீஸ்ல எவ்வளவு காரியக்கிரமம் இருந்தாலும் நாலு பேர் எதை உங்களை ஒடுங்கினாலும் சமையல்ல ரொம்ப முக்கியமா இருந்த போதிலும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்காக ஒதுக்குவோம் அப்படின்னு மனசை அங்கே நிறுத்தி சமாஹித சித்தா பக்தியாவேசித பிரம்மபாவே. எந்த பிரம்மத்தை நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு க்ஷேமத்தை கொடுக்க போகிறது. இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடியதான சர்வ விஷயமான பதார்த்தங்களோட இதுதானே மிக சிறந்தது. மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச, எல்லாத்தோட லோகத்துல எவ்வளவு விசேஷமாக இருக்கா அதை விட வசதியான ஒரு தத்துவம் அல்லவா அது, அதை இல்லதான் நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னு அதன் இடத்துல ஒரு பக்தி வரணும், பக்தியை வரவழைத்துப்படணும். இதற்காகத்தான் மகாத்மிய பூர்வகமான அனுசிந்தனம்னு சொல்லியிருக்க. அதனுடைய மகாத்மிய பல ஸ்ருதிகள்லாம் நமக்கு இருக்க, அங்கெங்கே லலிதாசாசனம் வாசிக்கல என்றால் நடுவில் 180 ஸ்லோகம்னா முன்னால் ஒரு 50 ஸ்லோகம், பின்னால் ஒரு 80 ஸ்லோகம். என்ன சார் இவ்வளவு பலஸ்ருதியினர் வேடமுனர், இத்தனை பலஸ்ருதியில் சேர்ந்து இவ்வளவு உயர்ந்ததான தெய்வத்தை நான் தியானம் பண்றேன் உங்களுக்கு வரணும். இவையெல்லாம் ஏக வாக்கியம் மிக சிறந்தது அப்படிங்கிற ஒரு ஞானம் உங்களுக்கு வரணும். அத்துடன் சேர்ந்து தான் பண்ணணும். ஆகையால் பக்தியாவேசிதம் பிரம்மபாவே ஓங்காரே, அந்த ஓங்காரத்தில் ஆத்ம பிரத்யய சந்தான அவிச்சேதா பின்ன ஜாத்திய பிரத்யாந்தர அக்னி பிரத்யாந்தர அகிலீகிருதா நிர்வாதஸ்த தீபசிகாசமஹ அவிஜான சப்தார்த்தா. தியானம் பண்ணும் போனா என்ன அர்த்தம், அப்படின்னு தியானம் பண்ணுனா கண்ணை மூண்டு ஏதோ நினைக்கிறதுன்னு, அந்த நினைக்கிறதுன்னு ஆரம்பிச்சிடலாம், கண்ணத்தான் மூடிட்டு இருப்பாள், உங்க மனசு மூலகமும் சுத்திட்டு வரும், இருக்கானோ அமெரிக்கையில பையன் இருக்கானோ அவன் என்ன பண்ணினானோ அங்கிருந்து அவன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ பேர் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அவளுக்கு ஸ்கூல் அட்மிட் கிடைக்கிறதோ இல்லையோ இல்லையா, தியானம் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா லாபம். அந்த மனசார்ந்து வேகமாக எங்கெங்கயோ போகும், அப்படி அவைகள்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக எனக்கு ஆத்ம பிரத்ய சந்தான அவிச்சேதா, தாங்கள் எந்த ஆத்மாவை நினைக்கிறீர்களோ அந்த ஆத்மாவை பத்தியான எண்ணமானது அந்த புலோ சந்தானம்னா புலோ, அந்த சந்தானமானது அவிச்சேதா, அந்த புலோ வந்துட்டே இருக்கணும். அதே நினைக்கணும், வேற நடுவுல குறுக்கிட்டுறதா வேற எண்ணம் வரப்படாது. ஆத்ம பிரத்ய பிரத்யம்னு அறிவு, ஆத்மாவை பற்றியதான அறிவினுடைய புலவானது அது தடு கந்து தடங்கள் இல்லாமல் வந்து கொண்டிருக்கணும். பின்ன ஜாதிய பிரத்யாந்தராகிலீகிருதா, பின்ன ஜாதிய பிரத்யம் நடுவுல ஆஹா அந்த புத்தகம் என்னாச்சு, இது வெட்ட போடலையே, அது என்னமோ போயிடுது, அது எங்க வச்சனும் தெரியலையே, யார் வாங்கிட்டாலும் தெரியலையே, இந்த எண்ணம் வேண்டாம். நமக்கு ஆத்மாவை தியானம் பண்ணணுங்கிறப்ப எல்லா எண்ணமும் நடுவுல குறுக்கிட வரும். அப்ப வரக்காது அதை தனியை ஒதுக்கி வைங்க, அப்புறம் அதை பாத்துக்கலாம் என்னாச்சுன்னு. வேலை போனாலும் முதல்ல இதுதான் நம்ம தியானம் பண்ணணும், அதுக்கப்புறம் மீதியை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பதார்த்தத்தை மனசுல தீர்மானம் பண்ணிக்கணும். பின்ன பிரத்யம் பின்ன ஜாதிய பிரத்யம், தாங்கள் எதை உபாசனம் பண்ணுகிறீர்களோ அதை தவிர வேற எந்த எண்ணம் மனதில் வந்தாலும் பின்ன ஜாதிய பிரத்யாந்தராகிலீகிருத, பிரத்யாந்தரம் எது வந்தாலும் அதனால தடுக்கப்படாமல், ஆகையால் வேற எண்ணம் வராம நீங்க பாத்துக்கணும். நம்ம தியானம் பண்ணும் பொழுது அம்பாளை தியானம் பண்றோம், கிருஷ்ணனை தியானம் பண்ணுவோம்னு அந்த கிருஷ்ணனுடைய சொரூபம் மட்டும் மனசுல இருக்கணும். நடுவுல வேற ஏதாவது வந்தால் அதை தடுத்து பண்ணும், அது இப்ப வேண்டாம், ஒரு தியான ஆனபுரம் பாதுபோம் அப்படிங்கறதுக்காக அந்த எண்ணத்தையே கான்சியஸா மனசுல அது வேற இன்னொரு எண்ணம் குறுக்கிடாமல் முயற்சி பண்ணணும். பின்ன ஜாதிய பிரத்யாந்தராகிலீகிருத நிர்வாதஸ்த தீபசிகாசமஹ, காத்து இல்லாத இடத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சாலையானால் அந்த ஜுவாலையானது அசையாமல் எப்படி நேரா நிக்கிறதோ அது மாதிரி உங்க மனசு நிக்கணும். நான் அப்படி பண்ணிவிட்டேன் சார், ஏன்னா எலக்ட்ரிக் லைட் போட்டு வச்சிருக்கேன் நான், நிர்வாகஸ்த தீபசமான குத்து விளக்கு ஏற்றி வச்சு அது காத்து இல்லாத இடத்துல குத்து விளக்கு எப்படி இருக்கோ அத நம்ம மனசு அது எப்படி அசையாமல் ஒரே மாதிரி இருக்கோ அது மாதிரி. எதற்காக இந்த திருஷ்டாந்தம் சொல்றேன்னா, அப்பப்ப காத்து வந்தால் அது அசையும்படி எப்படி பண்ணி கொண்டிருக்கோமோ அப்படித்தான் நமக்கு இந்த பிரதிபந்தகம் பாபம் எனக்கூடியதான காத்து வந்து மனசாசை வேற எண்ணம் வந்து அப்பத்தான் வரும். அடட மாத்திரை போட்டுக்கலையே, மாத்திரா பலம் தைத்தரியம் இதுவா வேண்டி இருக்கு. இப்ப என்ன ஆச்சு, எதை தாங்கள் தியானம் பண்ணணுமோ அந்த தியானத்தை தவிர சாஸ்திரியமான வாசனையோ லௌகிகமான வாசனையோ வேற எதை சொல்றாலும் அங்கே வராமல் நம்ம தடுக்கணும். ஆகியல் அப்படி அதை பழகணும். பின்ன ஜாதிய பிரத்யாந்தராகிலீகிருத நிர்வாதஸ்த தீபசிகா, தீபசிகான தீபத்தினுடைய ஜுவாலேன்னு அர்த்தம், தீபசிகா சமஹா இது அவிஜான சப்தார்த்தா. ஆகையால் தியானம் தியானம்னா என்னது, ரொம்ப பேர் கேட்கறாங்க தியானம் பண்றது மெடிடேஷன் என்னது, கண்ணை மூடி உட்கார மாட்டான், லைட்டா பண்ணிட்டு கண்ணை மூடி அது மெடிடேஷன். மெடிடேஷன் இவ்வளவு ஆச்சாரியால் பண்ணியிருக்காரு, சத்ய பிரம்மச்சரிய அஹிம்சா அபரிக்ரஹ தியாக சந்நியாச சந்நியாச சௌச சந்தோஷ அமாயா விஸ்வாதி அநேக யம நியம அனுகிரகீதா. நான் தியானம் பண்றேன் நீங்க உட்கார்ந்துன்னா தியானம் மனசு நிக்காதுன்ட்டு ரொம்ப பேர் பாக்கலாம், நான் தியானம் பண்றேன்னு பண்ண ஆரம்பிக்கிறேன் ரெண்டு நாள்ல இன்னும் சரியா வரல சார் நமக்கு, இப்பதான் கண்ணை மூடிட்டா இருட்டதான் தெரியுது, பயமா வேற இருக்கு, அப்பதான் பள்ளி ஏதோ சத்தம் பண்ற மேல விழுமோன்னு பயமா இருக்கு. நமக்கு தெரியாது தவிர நம்ம எல்லோருடைய சங்கமா இருந்துட்டு இருக்கோம், ஒண்டியா நீங்க இருந்தாலும் மனுஷன் பயப்படுறோம், வேற ஏதாவது நரசிம்ம மூர்த்தி உக்ர நரசிம்ம மூர்த்தி எங்க இருந்தாலும் அலோனா இருக்கலாம், லோன்லியா ஃபீல் பண்ணப்படாது. லோகத்துல மனுஷாது என்ன யாரும் நான் யாருக்கும் உபயோகம் இல்லாதவன ஆயிட்டேனே, நமக்கு யாரும் இல்லையே, இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஆனா பத்து பேருக்கு நடுவில் இருந்தாலும் அந்தர்முகமாக வேற எந்த எண்ணமும் இல்லாமல் நமக்குள்ளேயே பகவான் இருக்கா அதையே பார்க்கணும் எனக்கூடியதான பழக்கத்தை வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். ஆகையால் இதற்காக கன்னியாகம் வாங்கிட்டு இமாலயத்துக்கு போகணும்னு யாரும் சொல்லல. அங்கே போனவாளும் மகான்கள்ல நம்ம ஊர் நம்ம கிராமத்துல நம்ம எரும கண்ணுக்குட்டி என்னாச்சோன்னு நினைக்கிற மகாத்மாக்கள்லாம் இருக்கு. ஆகையால் அதை பத்தி வேண்டியது இல்ல. காத்துல இருந்த போதிலும் தாங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டியதான சில தர்மங்கள் இருக்கு. அதுக்கு யோக சாஸ்திரத்துல யமம் என்றும் நியமம் என்றும், யமன் யமதம் ராஜா இல்ல, யமம்னு சொல்லுது, நியமங்கள்னு சொல்லுது, அவைகளை சொல்லிருக்க. அது யோகத்துக்கு மட்டும் இல்ல வேதாந்தத்துக்கும் வேண்டி இருக்கு. தாங்களும் வரவழைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது என்னது சத்தியம். முதல்ல நஜத்தை பேசறது பொய்ய கிட்ட விடாம பாக்கணும். அந்த நஜம்னா நம்மளால முடிஞ்சது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பொய் சொல்றதை தடுக்கணும். பொய் சொல்றதை தடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு நிதானமா குறைச்சலா பேசணும் அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் ரகுவம்ச மகாராஜாக்கள் நான் சத்யாய மிதபாஷினாம், மிதபாஷி குறைச்சலா தான் பேசுவார். என்ன அதிகமா பேசினா தெரியாமல் பொய் வந்துருமோ. ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ, அதிகமாக படிச்சிருந்தவாள மௌனமா இருப்பாளாம். எதற்காக உள்ளூர் ஆத்மாவ தியானம் பண்றதுக்காக ஞானம் வந்திருக்கு. அதுவும் எனக்கு வரும் வரும்னு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. எதுக்கு இல்ல நான் அவ்வளவு படிச்சிருக்கேன் இவ்வளவு படிச்சிருக்கேன் ஒன்னும் வேண்டாம். உங்களுடைய படிப்பு எல்லாம் இன்னும் சரஸ்வதி மாதா இன்னும் படிச்சுட்டே இருக்கலாம். அப்ப இருந்த போது நம்ம எல்லாம் அவ்வளவு படிச்சிருக்கோம் அவ்வளவு படிச்சோம் யாராவது சொல்ல முடியும். ஆகியால் மௌனமா இருக்கிறது சுஷேபம். கேட்டா கேட்டதுக்கு பதில் சொல்லி அதோட நிறுத்துக்கோ. அது மேல அதிகமா பேச வேண்டாம். க்ஷமா சக்தவோ, உடம்புல பொறுமை இருக்கு, எல்லாத்தையும் எல்லா அடிக்கலாம், உடம்புல சாமர்த்தியம் இருக்கு, பொறுமையோட இருந்த அப்படி இருந்தார். அது உயர்ந்ததான ஒரு குணங்கள். அதே விதமா மனுஷனுக்கு என்ன வேணும்? சத்தியம் முதல் குவாலிபிகேஷன். அனாவசியமா பொய் சொல்றதுங்கிறத நிறுத்த வேண்டும். கூடிய மட்டும் எப்பொழுதும் நான் நஜத்தையே பேசிக் கொண்டிருக்கேனா எனக்குடையதார வழக்கத்தில் இருக்கிறார். ஆகையால் வேதாந்தம் ஒண்ணுதான், ஏதோ பேசுறது வேதாந்தம் நடக்கிறது ஒண்ணும் சொல்லப்படாது. நம்ம ஊர்ல வேதாந்தம் என்ன பண்றது, அவனுடைய கேரக்டரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணல என்ன இந்த வேதாந்தம் ஆனது பிரயோஜனப்படல. நான் தினந்தோறும் சந்தியாவந்தனத்தை பண்ணி கொண்டிருக்கேன், தினந்தோறும் நல்ல காரியங்களை ஈஸ்வர ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கேன், இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டார். தர்மஸ்வனுட்டி தப்பும் சாம் விஸ்வக்சேன கதா சுய அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கேள நஜமாக அதை நீங்க ஒழுங்கா பண்றீங்களா இல்லையா யாருக்கு தெரியும்? இதுக்கு என்ன மீட்டரா இருக்க ஒழுங்கா பண்றீங்களான்னு பாக்கிறதுக்கு அப்படி ஒண்ணும் இல்லையே. தர்ம ஸ்வனுட்டித பும்சாம், அது என்ன பண்றதா? விஸ்வக்சேன கதா சுய, அந்த பகவத் பக்த கதையிலையும் ஆத்ம தத்துவ ஞானத்திலையும் அவளுக்கு ஒரு வழி வரும்படி வகுத்து கொடுத்ததே. ஆனால் நாம் இத்தனாலாம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன? ஓஹோ, பகவத பகத் சம்பந்தியான கதைகளை கேட்கறதுக்கும் வேதாந்தத்தை கேட்கறதுக்கும் நம்ம மனசுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமே ஆனால் அப்போது புரிந்து கொள் என்ன, நீ நல்ல வழியில பண்ணிருக்கேன், இத்தனை நாளா உபாசனம் பண்ணிருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன் எப்படின்னு. உனக்கு ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கோ அல்லது பகவான் ஆராதனை பண்றதோ பக்திக்கோ கேட்கறதுக்கோ உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆகையால் நீங்க ஒழுங்கா இருக்குங்கிறது வேற ப்ரூஃப் வேண்டாம். இதன் விஸ்வக்சேன கதா சுய நோத்பாதையே யதிரதின், உங்களுக்கு அதுல ஆசையை உண்டு பண்ணவில்லையே என்றால் வேதாந்தத்தை கேட்கணும், ஸ்ரீமத் பாகவதாதி கிரந்தங்களை கேட்கணும் எனக்குடையதான ஆசையும் சந்தர்ப்பத்தையும் உண்டு பண்ணவில்லையே என்றால் இவனாலும் பண்ணதெல்லாம் என்ன? சிரமையே வகி கேவலம், வெறும் சிரமம் தான், ஒழுங்கா நீங்க பண்ணலேன்னு அர்த்தம். அப்படி சில இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா சொல்லிட்டு வரவில்லாம், அதுவும் நடக்க மாட்டார். ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி நாம எல்லாம் சத்தியம் பேசுறதுன்னு முதல்ல வேணும். அதுக்கப்புறம் பிரம்மச்சரியா, பிரம்மச்சரியம் சர்வதா சர்வ காலமும் இவன் யமநியமாதிகளோட அந்த பிரம்மச்சரிய விரதத்தை பரிபாலனம் பண்ணிக் கொண்டிருக்கணும். அனாவாசமாக புலன்கள்லாம் வேற எங்கேயும் படுத்தப்படாமல் இருக்கணும். ரெண்டாவது அஹிம்சா, எந்த பிராணிக்கும் வாக்குனாலையோ மனசுனாலையோ செயல்னாலையோ கெழுதலை நினைக்கப்படாது. அஹிம்சான்னு சொன்னா யார கொல்றது இல்ல சார், அடிக்கிறது இல்ல சார், இல்ல மனசினால் அவனுக்கு தீங்கு நினைக்கிறது கூட அஹிம்சத்தான். அப்படி இருக்கணும். தத்தி மகாவிரதம், யோக சூத்திரத்துல சொல்லும் பொழுது தத்தி மகாவிரதம், அப்படி ஒரு விரதமாக எடுத்துக் கொள்ளணும். அப்படி யார் இருக்காளோ
அவளுடைய சந்நிதியில நித்திய வைரினான் சது வைரத்தியாக பாம்பும் கீரிக்கும் பூனைக்கும் புலிக்கும் சாதாரணமா இருக்கக்கூடியதான எந்த வைரம் லோகத்துல பார்த்து கொண்டிருக்கோமோ அந்த வைரமும் விட்டு அவ பிரெண்ட்ஸா பழகுவாள். புராணங்கள்ல தெரும்பொழுது ஆசிரமங்களுக்குள்ள அந்த ஆசிரமத்துல குரூர மிருகங்கள் கூட வந்து சாதாரணமா பழகும் அப்படிங்கிறாள். காரணம் என்னன்னா இவர் மனசுல வைரத்தை விட்டார் அது போயிடும். நீங்க கோபத்தை விட்டு நீங்க இன்னொருத்தர் மேல கோபத்தை விட்டல உம எதிர்க்க வரவனுக்கு கோபம் குறைஞ்சு போயிடும். டெஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். நான் என்ன பண்றது இதுக்க சொல்ல முடியும் என்னன்னா. ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா பகவான் ரமண மகர்ஷியுடைய ஆசிரமத்துல குரூர மிருகங்கள்லாம் வரும் அது பாட்டுக்கு இருக்கு அது பாட்டுக்கு விரோதம் இல்லாமலேயே பழகிட்டு அப்படின்னு சொல்றான். அது ரீசெண்டா பார்க்கவா நமக்கு முன்னால ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால பார்க்கவா இன்னும் சொல்லி கொண்டவா இது இருக்க ஏன் சொல்ல தத்தன்னிக உயிர தியாக என்கிறது நாம் பார்த்ததான ஒரு விஷயம் அனுபவத்துக்கு இருக்கக்கூடியதான விஷயம். அப்படி அஹிம்சை யாருக்கும் இம்சைய நினைக்கப்படாது. அவன் நம்மளை இம்சை நடிச்சுட்டு இருக்கான் அடிக்க வரான் வெய்யறான் அவன் பாட்டுக்கு நான் பொண்ணு விடுறேன் பாருங்கிறான். நீர் பாட்டுக்கு சும்மா இருந்த உலகத்துல உங்க தலையில மிளகா தேய்ச்சி விடுவான் தேக்கிட்டே அவன் உங்களால ஒண்ணும் பண்ண முடியும். நாயம் ஹந்தி நகந்தியே உங்களுக்கு தீங்கு பண்றேன்னு வரானே தவிர நீங்க எந்த தெய்வத்தை ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கோ யார தியானம் பண்ணி கொண்டிருக்கோ என்ன பண்ணுவான் அங்க மூலையில இருந்து அவன் உதச்சுட்டே இருப்பார். அவர் உமகிட்ட வரவிட மாட்டார். உமக்கு அந்த தைரியம் நீங்க எந்த பகவான் ஆராதனம் பண்றாரோ அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஆகையால் தண்டினி சம்ஹரே ஸ்வயம்னு நீங்களை யாரா தீங்க நடத்த கெடுதல் நினைச்சாலையானால் உமகிட்ட வரணும்னு நினைச்ச காலத்துல தெரு மூலையில தண்டினி உட்கார்ந்து அவட உதச்சு அனுப்பிச்சிருவாங்க. இப்பயா இப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கே நான் ஒண்ணும் பண்ணல. ஆனா நம்மள தியானம் அதிகாரம் அத்தியாபனம் அவ யஜனம் பண்ணலாம் அவ தானம் பண்ணலாம் பரிகிரகம் மற்றவாள் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன் சார் பண்ணினா என்ன பரிகிரகம் பண்றதுக்கு முன்னால அந்த பரிகிரகத்தினால ஏற்படக்கூடியதான தோஷமானது நிவர்த்தி பண்ணக்கூடியதான கெபாசிட்டி இவனுக்கு இருக்கணும். இப்ப தானம் சிலது வாங்குற இழுப்பு சட்டையில எண்ணெயை போட்டு அந்த எண்ணெயில முகத்தை பார்த்து ரூபம் ரூபம் பிரதிரூபம் அப்படின்னு சொல்லிட்டு தானம் கொடுக்கற சட்டி பொருதியில இருந்து ஆரம்பிச்சு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தானம் பண்ணிட்டு இருக்க. இந்த தானத்தை வாங்கி கொள்றான் பாத்தல தானத்தை வாங்கி கொண்ட அந்த தானம் கொடுத்தவனுக்கு ஆயுர் விருத்தி. தானத்தை யாரு கொடுக்கறானோ வாசோதா சோமராஜ அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை தானம் பண்றான் ஆயுஷ் விருத்தி ஆறு. அதே போல எண்ணெய தானம் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு ஆயுஷாரது விருத்தியா இருக்கு. ஆனா இந்த விருத்தியார பதார்த்தங்கள்லாம் யாரு வாங்கி கொள்றாளோ அவளுக்கு குறைச்சல். ஆகையால் தானமானது கொடுக்கறது நல்லது தானம் வாங்கி கொள்வது அவ்வளவு சிரேஷ்டம் இல்ல. ஆனா தானம் வாங்கி கொள்ளப்படாதுன்னு யாருமே வாங்கலன்னு யாருக்கு சார் கொடுக்கறதுன்னு ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ண பாருங்க. யாருமே வாங்க மாட்டேன்னு சொன்னால் அது பெற்றுக்கொள்ளாத போறதால கொடுக்க எப்படி பிரயோஜனம்? ஒருத்தர் கொடுக்கணும் இன்னொருத்தர் வாங்கி கொள்ளணும் அப்பதான் தானம் கம்ப்ளீட் ஆகும். நான் யாரும் வாங்க மாட்டோம்னு சொன்னா தானமே வராதே. அப்ப என்ன பண்றதுன்னு அதற்காகத்தான் சொல்லிருக்கான் யாரு பிராமணனா இருக்கானோ அவர்கிட்ட கொடுப்ப. அவன் பிராமணனா இருந்தா என்ன அவன் சர்வபட்சகன் தான் எதை கொடுத்தாலும் அதை ஜீர்ணம் பண்ணி பாருங்க. இவனுக்கு தினந்தோறும் சாப்பிடுற சாதமே ஜீர்ணமாகல எல்லாத்தையும் ஜீர்ணமாகும் என்னமா ஜீர்ணமாகும் அதுவா அவனுடைய ஹிருதயத்துல அக்னி பகவான் இருக்கு சார். அதனாலதான் எல்லாரையும் வைறார் அந்த ஹிருதயம் இல்ல அவர் தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை பண்ண. அந்த காயத்ரிய யாரு விடாம பண்ணுவாளோ அவளுக்கு எப்படிப்பட்டதான உக்ரமான எச்ச உக்ராத் பதிகிரஹாது உக்ரமான பிரதிகிரகம் இருந்த போதிலும் அதனுடைய பாபத்தை ஜீர்ணம் பண்ணக்கூடியதான திறமை அவருக்கு உண்டு. அதனாலதான் தினந்தோறும் கொஞ்சமாவது வேதாத்தியனம் பண்ணணுங்கிறது. அதனாலதான் தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறது. சாதாரணமாக சிராதாதிகள்லாம் பண்ணியாச்சுன்னா நேற்றுக்கு சாதத்துக்கு உட்கார்ந்தவர் மறுபடியும் அடுத்த நாள் சாதத்துக்கு உட்காரப்படாது. சாதத்துக்கு ஒரு நாள் பிதிரவியாதிகள் அக்ஷத்தை போட்ட பிறகு அடுத்த நாள் மறுபடியும் இதேதான் தொழில் டெய்லி. எத்தினே தத்தினாசி தத்தினம் துர்தினம் மாமாந்த துர்தினம்னு என்னடான்னு அர்த்தம்னு சொன்னார். என்னைக்கு தத்தினம் இல்லையோ அன்னைக்கு என்ன ஆத்திர சாப்பிடப்படாது, டெய்லி இந்த திராட்சை சாப்பிடும் அப்படிங்கிற விவகாரமா? அது இல்ல, ஒரு நாளைக்கு சாரதம் பண்ணி அந்த இடத்துல உட்கார்ந்தாரையானால் பித்திர இடத்துல அடுத்த நாளைக்கு காலம்பல கழுத்தளவுக்கு ஜலத்துல நின்னு அவர் ஆயிரம் காயத்திரி பண்ணினாதான் இந்த பாப்பம் மனது போகும். அவ்வளவு வாட்டர் டேங்க்லயே அவ்வளவு வாட்டர் வரதில்லை, இங்க இருந்து இங்க இருந்து இருக்க முடியும் அப்படி எல்லாம் கேட்கப்படாது. அதனாலதான் கிராமாந்தரத்துல போனால் இன்னைக்கும் அந்த பழக்கம் உண்டு. நதியிலிருந்து ஸ்நானம் பண்ணி காயத்திரி ஜபம் பண்ணி கொண்டிருப்பா போய் பார்த்தேன், சிஸ்டாளா இருக்கிறவா. அப்ப என்ன, அவள் எப்பொழுதும் பியூரா இருப்பா. அந்த எவ்வளவு வந்தாலும் எவ்வளவு பாபம் வந்தாலும் அதை தாங்கிட்டு அதை மறுபடியும் பண்ணக்கூடியதான கெபாசிட்டி அவளுக்கு இருந்தது. ஆகையால் தான் அப்பறிக்கும். அதனாலதான் சில பேர் எதையும் வாங்க மாட்டான், இது சாஸ்திரத்துக்கு விருதம். எதையும் கெடுத்தாலும் புஷ்பம் கெடுத்தாலும் நோம்பல் வேண்டாம் வேண்டாம். அப்ப என்ன, சாஸ்திரத்துக்கு விருதமா இருக்கு. இருந்தாலும் அவளுக்கு பயம், நமக்கு இது பண்ணலாமோ, நமக்கு இது சக்தி உண்டோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்லல. ஆனா என்ன சொல்றது, பரிகிரகம் இருந்தா அந்த பரிகிரகத்துக்கு தகுந்ததான ஒரு சக்தி உன்னிடத்துல எப்பவும் இருக்கான்னு நீ பார்த்துக்கொள்ளணும். யோகசாஸ்திரம் பண்ணும் பொழுது நாம காமியமான சில கர்மாக்கள் பண்ணும் பொழுது பரிகிரகத்தை வாங்காது. ஆகையால் சத்ய பிரம்மச்சரிய அஹிம்சா அபரிகிரக தியாகம் எதை இருந்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்காதீங்க. பதாரங்கள் இது இருந்தா தேவல, அது இருந்தா தேவல, எல்லாத்தையும் ஆத்துல சேர்த்து வச்சு ஒரே குப்பை. ஒரே ஒரு ரூம்லயும் இருந்தார், பத்து ரூம் இருக்கக்கூடியதான வீடும் கொடுத்தாச்சு, அதுவும் வீடு ஃபுல்லா இருக்கு. இன்னும் நாலு வீடு வாங்கினா அவ்வளவு குப்பை சேர்த்து வச்சிருக்கோம். அப்ப அப்பப்ப குப்பையை கழிச்சு கட்டுனர். எது வேண்ட, எது பேசிக் நெசசிட்டியோ அவ்வளவுதான் வச்சிருக்கணும். ஒரு வஸ்திரம்னு ஆரம்பிச்சாலும் ஒரு வேஷ்டி 100 செட்டு, புடவை 500, என்ன சுவாமி எத்தனை ஆழமா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், அப்பப்ப கொடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட ஓரளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கு மேல என்ன, தியாக அதுக்கப்புறம் சந்நியாசா சந்நியாசம் சந்நியாசம் சந்நியாசம்னு சொன்னால் நிஜமாவே இதெல்லாம் காய் வெட்டையை வச்சுட்டு மொட்டையை அடிச்சுட்டு இங்க இருந்து வீட்டை விட்டு போறதுன்னு அர்த்தம் இல்ல. மானசிகமாக எல்லா பதார்த்தத்திலையும் பற்றுதல் இல்லாமல் இருந்தால் அதுக்கு வர சௌச்சா எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும். இந்த சுத்தமா இருக்கணும் எனக்கூடியதான கான்செப்ட்ல அதெல்லாம் ஐ எம் கிளீன் அப்படிங்கிறான். இந்த கிளீன்லினஸ் இல்ல, இந்த மடின்னு சொல்றாலே அதுதான் சௌச்சம்னு பேசு. நாம எப்படி இருக்கணும், படுக்க தொடாமல், விழுப்பு வஸ்திரங்களை தொடாமல், ஸ்நானம் பண்ணிட்டு எப்பொழுதும் தீர்த்தத்தையே இருந்துட்டு பக்கத்திலேயே இருந்துட்டு எப்பவும் மனசுல தியானம் பண்ணிக்கொண்டு பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் மனசுல ஒரு சுத்தமான ஒரு நிலையாக இருக்கலாம், இதையும் அதையும் தொடாமல் அப்படி இருந்துட்டு இருக்கணும், அது சௌச்சம்னு பேசு. அதுக்கப்புறம் சந்தோஷ, இந்த மனசுல கலை இல்லாம இருக்கணும். சில பேருங்க எப்ப பாருங்க மூக்கால் அழுதுட்டே இருப்போம், அவன் அவன் என்ன இருக்கான் அவன் என்ன இருக்கான், நமக்கு தான் எல்லா கட்டமும் வந்துட்டு இருக்கு, படம் போற மாட்டேன் பாக்கியத்தையும் பகவான் நினைத்துக் கொண்டு அவருக்கு நம்மளால முடிஞ்சதை பண்ணிக்கொண்டு அப்படி மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும். எளிமையான வாழ்க்கை கிராமாந்தரத்துல. இப்ப நமக்கெல்லாம் சோபா செட் இல்லைன்னா அது வீடு பிரயோஜனம் இல்லைங்கிறான். இல்ல அது வேணும் இது வேணுங்கிறான், ஃபேன் வேணும் ஏர் கண்டிஷன் வேணும் இது வச்சுக்கணும் அப்படின்னு தான் பாக்கிறான். பகவானுக்கு இடம் இருக்கான். இந்த வீடு கட்டுற காலத்துல பிளாட்ல அது பூஜா ரூம்னு வைக்கல சார்ந்த, அதனால சமையல் கட்டலே ஒரு அல்மாலையில என்ன ஆயிடுச்சு, நீங்க மிளகா எல்லாம் அந்த வாசனை தான் அவருக்கு போகும். நீ சமையல் கட்டில் தானே பகவான் கிடைச்சிருக்கிற தானே கிடைக்கலையா அப்புன்னு சொல்லல, இருக்கக்கூடியதுக்கு இது ஒண்ணு பண்ணணும். ஆனா என்ன பண்றது, அதை நமக்கு அரேஞ்ச்மெண்ட் தெரியல, விவகாரம் இருக்கு, அது வேணும் இது வேணும் அப்படின்னு நாம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இல்லாததுக்கெல்லாம் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது இருக்கிறதோட சந்தோஷமா இருக்கும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதோட இல்ல அமாயாவித்வா என்ன, இந்த சூது சொல்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏமாத்துறது, எதிர்க்க ஒண்ணு பேசுறது, மறந்து வரவா ஒண்ணு பேசுறது, இது வேண்டாம். நேர்மையா இருக்க, மனசேகம் வச்சேகம் கர்மண்யேகம் மகாத்மனா, மனசுல என்ன நினைக்கிறீரோ அதை எடுத்து சொல்லுங்க, எதை சொல்றீரோ அதை செய்யல பண்ணுங்க. அப்படித்தான் நம்ம இருக்கணுமே தவிர மாத்தி மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறது வெய்யறது இது வேண்டாம். ஆமா யாவித்வாதி அநேக இப்படிப்பட்டதார் அநேக யம நியம அனுகிரகிதா, இவைகள்லாம் யோக சாஸ்திரத்துல இருக்கு. யம நியமாதிகள்லாம் இவைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா அபரோட்சானுபூதிங்கிற ஒரு கிரந்தம். ஆச்சாரியால் ஒரு பிரகரணம். அந்த பிரகரணத்துல இவைகள்லாம் என்ன பண்ணணும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்திருக்க, நாம் எப்படி பழகணும்னு. அது இங்க குடுக்கறதுலயே சாயங்காலம் ஒரு ஒரு ஆறு மாசம் சொல்லி வச்சு மறந்து வாச்சிருந்தேன். அப்படிப்பட்டதான ஒரு பிரகரணம் அபரோட்சார் போது அது நடந்திருக்கு. ஏன்னா இத மட்டும் இந்த பிரஸ்னோபனிஷத்துல முதல் சூத்திர முதல் மந்திரத்துக்கு பாஷ்யம் என்ன இருக்கோ இதை முழுக்க அந்த அபரோட்சானுபூதத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆனந்தகிரி வியாக்கியார் எழுதியிருக்கார், இந்த பிரஸ்னோபனிஷத்துல பாஷ்யக்காரர் சொன்னது அங்க போராது என்கிறதுக்காக தாங்கள் தனியாக சொல்லணும்னு ஒரு 132 ஸ்லோகங்கள் தனியா எழுதியிருக்காரு. அப்படி அது ஒரு பிரகரணம். அநேக யமா நியமானுகிரஹீத சஹா ஏவம் இப்படி யாவத் ஜீவ விரத தாரண. நாம் இப்படி இருப்போம் எப்படி தானே 1 hour போராதுன்னு. யாவத் ஜீவம் உயிர் இருக்கிற பரியந்த நீங்க எப்படி பண்ணணும், அதில் மனுஷனுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், அவனுடைய வே ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும், இதை சொல்லலாம். நீங்க பிரம்மத்தை சொல்ல வந்திருக்கீர்கள், பிப்பலாகர்னு சொல்றேள், நான் உயிரோட எப்படி வாழணும்னு சொல், அதான் வேதாந்தம். வேதாந்தமானது நம்ம இங்க மரணத்தை விட்டு எஸ்கேபிஸ்ட் டெண்டன்சி கிடையாது. நீங்க இங்க எப்படி நீங்க வாழணும், ஹவு டு லீட் யுவர் லைஃப் சொல்றதா வேதாந்தம். ஆகையால் இப்படி அநேக யமனியம் அனுகிரகீத ச ஏவம் யாவத் ஜீவவிரத தாரண கதமம் பாபா அநேகே ஜான கர்மபிஹி ஜேதவ்யாஹ லோகாஹ. ஞானத்தினாலையும் கர்மாவினாலையும் ஜெயிக்க வேண்டியதான